إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد، بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. سروا بهلوم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள், தாபியங்கள், தபோதாபியங்கள் என எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு அம்சங்களில் ஒன்றான மறுமை நாளின் ஒரு சில நிகழ்வுகள் சம்பந்தமான ஜும்மாக்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது இந்த மறுமை நாளை பொறுத்தவரையில் மஹ்ஷர் என்ற ஒரு மைதானம் காணப்படுகிறது. அதாவது எல்லோரையும் மனிதர்கள் இந்த உலகத்திலே ஆரம்பத்தில் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒன்று திரட்டப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த மஹ்ஷர் மைதானம் காணப்படுகிறது. இந்த மஹ்ஷர் மைதானத்தை பொறுத்தவரையில் மனிதர்களுக்குரிய அந்த கேள்விகள் சரியாக முடிக்கப்படும் வரைக்கும், அந்த மறுமையினாலுடைய சகல நிகழ்வுகளும் முடிக்கப்படும் வரைக்கும் அந்த மைதானத்திலே மனிதர்கள் நிற்க வேண்டியிருக்கிறது. அந்த மைதானத்திலே நிற்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய காட்சிகள் தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இரண்டு ஜுமாக்களை அவதானித்திருக்கிறோம். அதிலே நிராகரிப்பாளர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதேபோன்று இந்த சத்தியத்தை ஏற்ற பின் அதிலிருந்து வெளியேறிய ஈமான் கொண்டதற்கு பிறகு மீண்டும் காபிர்களாக மாறிய மனிதர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதேபோன்று அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை பார்த்தும் பார்க்காமல் செயற்படக்கூடிய அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது போன்ற பல விடயங்களை சென்ற ஜுமாக்களிலே நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அதேபோன்று இந்த ஜும்மாவில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வரக்கூடிய மனிதர்களின் இன்னும் ஒரு சில தோற்றங்களை பற்றியும், அவர்கள் ஏன் அந்த தோற்றங்களுக்கு உள்ளானார்கள் என்பதை பற்றியும் இன்னும் சில விடயங்களை இந்த ஜும்மாவிலும் நாங்கள் அவதானிக்கலாம். நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இஸ்லாம் ஐம்பெரும் தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூண்களில் ஒரு தூண் தான் ஜகாத் என்பது. அதாவது ஒரு மனிதனுடைய பொருள், அவனுடைய செல்வங்களிலிருந்து அல்லாஹு தஆலா விதிக்கக்கூடிய ஒரு அளவை அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதியாகும். இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இந்த ஜகாத்தை யார் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்கிறான். எவர்கள் ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவாகவே சொல்லிக்காட்டுகிறார். இந்த ஜகாத் கொடுக்காதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்தெந்த பொருள்களை ஜகாத்து கொடுக்காமல் மறைத்து வைத்திருந்தார்களோ அந்த ஜகாத்தினுடைய கடமை அவர்களுக்கு ஏற்பட்டும், அந்த பொருள்களினுடைய ஜகாத்து கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தார்களோ அவர்களுடைய நிலைமை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 1460 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையிலே எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, வல்லதி லா இலாஹ கைரு, எவனை தவிர வேறு இலாஹ் இல்லையோ அவன் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்றவைகளுடைய அந்த ஜகாத்து யாருக்கு கடமையாக இருந்து அந்த ஜகாத்தை அவர்கள் கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் அந்த மிருகங்கள் மறுமை நாளிலே தான் இருந்ததை விடவும் மிகப்பெரிய ஒரு தோற்றத்திலே தோற்றம் எடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த மிருகங்கள் வந்து அந்த மஹ்ஷர் மைதானத்திலே யார் ஜகாத் கொடுக்காமல் இருந்தார்களோ அந்த ஜகாத் கொடுக்காதவர்களை அது பிடித்துக் கொள்ளும். பிடித்து தத்அஹு பிஅஹ்காஃபிஹா, தன்னுடைய கால் குறைகளால் அவரை மிதிக்கும். அதே போன்று தனது பற்களால் அவர்களை கடிக்கும். அதே போன்று தனது கொம்புகளால் அவரை கொட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆடாக இருந்தாலும் சரி, மாடு ஒட்டகம் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய ஜகாத்தை அடைந்து ஜகாத்து கொடுக்காதவர்களுடைய நிலைமை இப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூணாக இந்த ஜகாத் காணப்படுகிறது. இந்த ஜகாத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் துஅஹது மின் அக்னியாஹிம் வ துரது இலா ஃபுகராஹிம், முஸ்லீம்களிலே உள்ள வசதி படைத்தவர்களிடமிருந்து அது வசூலிக்கப்பட்டு அவர்களிலே உள்ள ஏழைகளுக்கு அது திருப்பப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 8 கூட்டத்தினரை இந்த ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் என்று குறித்து காட்டுகிறார். இந்த சதகாக்களுக்கு தகுதியானவர்கள் 8 வகையினர் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த வசதி படைத்தவர்களிடமிருந்து அந்த ஜகாத் வசூலிக்கப்பட்டு அது அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டத்தினரையே பிரித்து கொடுக்கப்படுவதுதான் இந்த ஜகாத்தினுடைய நோக்கமாகும். எனவே இந்த மிருகங்களில் யார் ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் எத்தனை ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் மறுமை நாளிலே தான் இருந்ததை விடவும் ஒரு பெரிய ஒரு தோற்றத்திலே வரும். தன்னுடைய எஜமானர் யாராக இருக்கிறாரோ அந்த எஜமானரை அது தேடி அது வேதனை செய்யும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எது வரைக்கும் நடக்கும் என்றால் ஹத்தா யுக்தா பைன நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலாவினால் நடத்தப்படக்கூடிய அந்த தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகள் முடியும் வரைக்கும் இது நடைபெறும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த தீர்ப்பு நாளினுடைய அளவை நாங்கள் யோசித்து பார்த்தால் அல் குர்ஆன் அதே போன்று ஹதீஸிலே வரக்கூடிய அந்த செய்திகளிலே நாங்கள் அவதானித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு ஒப்பான நாள். இந்த உலகத்திலே நாங்கள் 50,000 வருடங்களை கடத்துவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறதோ, எவ்வளவு காலம் செல்கிறதோ, இதே போன்ற அந்த மறுமை நாளினுடைய ஒரு நாள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த ஒரு நாளிலே எல்லா மனிதர்களுக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் இவர்களுக்கு இந்த வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுடைய இந்த ஜகாத் கடமையான விரகங்களை பொறுத்தவரையில் இவைகளின் மூலமாக பலனடையக்கூடிய காலம் ஒரு 30-40 வருடங்கள். மிக குறைவான வருடங்களே இந்த ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருள்களை நாங்கள் ஜகாத்து கொடுக்காமல் அதனுடைய பலன்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய தாக்கம், அதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையை பொறுத்தவரையில் சுமார் 50,000 வருடங்கள் வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஆடு மாடு இவைகளை அதற்குரிய அந்த ஜகாத்துகளை நாம் கொடுத்து விட வேண்டும். அதே போன்று ஜகாத்து கடமையாக இருக்கக்கூடிய தங்கம், அதே போன்று பணம், இந்த ஜகாத்துகளை கொடுக்காதவருடைய நிலைமை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எப்படி இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது அவர்களுடைய அந்த பணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு அந்த பணங்கள் அப்படியே ஒரு பொட்டலமாக அமைக்கப்பட்டு அது நரக நெருப்பிலே சூடு காய்ச்சப்பட்டு அதை கொண்டு வந்து அந்த ஜகாத்து கொடுக்காத அந்த மனிதனுடைய முதுகிலும் அவர்களுடைய அந்த நெற்றிகளிலும் அவர்களுடைய விழாப்புறங்களிலும் பொத்தடம் கொடுக்கப்படும் என்பதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயத்திலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பணங்கள் அந்த ஜகாத்தினுடைய எல்லையை அடைந்திருந்தால், எங்களுடைய நகைகள் அந்த ஜகாத்தினுடைய எல்லையை அடைந்திருந்தால், நாங்கள் இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் அதனை நாங்கள் மறைத்து வைக்கலாம். தலைமைத்துவத்துக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு ஏழையானவர்களை போன்று காட்டிக்கொள்ளலாம். எங்களிடத்திலே ஜகாத்து கடமையான அளவு இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எல்லா விடயங்களையும் அறியக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் எதனை சேமித்து வைத்திருக்கிறோம் என்பது அல்லாஹுக்கு தெரியும். எந்த வங்கியிலே எங்களுடைய கணக்குகளை நாங்கள் சேமித்திருக்கிறோம் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதே போன்று எங்களுடைய வீடுகளிலே எந்த இடத்திலே பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதும் அல்லாஹுக்கு தெரியும். அதே போன்று எங்களுடைய கையிருப்பிலே இருக்கக்கூடிய நகைகளின் அளவு எல்லாம் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். நிச்சயமாக மறுமை நாளில் அவைகள் வெளியே கொண்டு வரப்பட்டு நரக நெருப்பினால் அதனை கொடுக்காதவர்கள், ஜகாத்தை நிறைவேற்றாதவர்கள் சூடு கொடுக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று தங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஜகாத்து கடமையாகியும் தங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைத்து அதனை விற்று அதன் மூலமாக இலாபங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் அந்த சொத்துக்களை சேர்த்து அதற்குரிய அந்த ஜகாத்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் 1403வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மன் ஆதாஹுல்லாஹு மாலன், யாருக்கு அல்லாஹு தஆலா சொத்தை கொடுத்து, வலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அதனுடைய ஸகாத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்றால், முஸ்ஸில லஹு யௌமல் கியாமா ஷுஜாஅன் அக்ரா, அந்த சொத்து மறுமை நாளிலே ஒரு பெரிய ஒரு கொடிய பாம்பாக மாற்றப்படும். அதற்கு இரண்டு நாக்குகள் இருக்கும். அந்த மனிதனுடைய கழுத்தை அதை சுற்றி கொள்ளும். அந்த மனிதனை தன்னுடைய பற்களினால் அது தீண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த பணம் மறுமை நாளிலே சொல்லும், அந்த சொத்து அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மனிதனிடத்திலே சொல்லும், அன மாலுக்கி அன கன்சுக்கி, நான் தான் நீ இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த உன்னுடைய சொத்து என்று அது சொல்லும் என்று அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுடைய ஜகாத்து பொருள்களை பொறுத்தவரை அது பணமாக இருக்கலாம், அதே போன்று ஆடு மாடு ஒட்டகங்களாக இருக்கலாம், அதே போன்று தங்கம் வெள்ளிகளாக இருக்கலாம், அதே போன்று நாங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய விற்பதற்காக இருக்கக்கூடிய காணி பூமிகள் சொத்துக்களாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இது மறுமை நாளிலே அல்லாஹினுடைய அந்த சன்னிதானத்திற்கு முன்னால் அவைகள் உருமாற்றப்பட்டு அந்த உரிய நபரை அது தண்டிக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் விளங்கிக் கொள்வார் இவருடைய நிலைமை என்ன, இவர் ஏன் இந்த தண்டனையை அனுபவிக்கிறார், இவர் ஏன் இந்த வேதனையை இந்த இடத்திலே முகங்கொடுக்கிறார் என்பதை இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் இந்த தண்டனை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த செய்திகளினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இன்று நாங்கள் பார்க்கிறோம், கொலை செய்யக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார், கொலைகள் அதிகரித்து விட்டது. யார் யாரை கொலை செய்கிறார்கள், இதனுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார், யார் இதனுடைய குற்றவாளிகள், எதுவும் இந்த பூமியிலே சரியாக இனங்காட்டப்பட முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் நாடிய ஒரு சில விடயங்கள் வெளியாகின்றன. மறுமை நாளில் இந்த கொலை செய்தவர்கள் அதே போன்று கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தகைய நிலையிலே ஒன்று திரட்டப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுனன் திருமிதி என்ற கிரந்தத்தில் 3029வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யஜீகுல் மக்தூல் பில் காத்தில் யௌமல் கியாமா நாசியத்துஹு வரஸுஹு பியதிஹி, மறுமை நாளில் யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த கொலை செய்யப்பட்ட நபர் தன்னை யார் கொலை செய்தாரோ அவருடைய நெற்றி முடியையும் அவருடைய தலையையும் பிடித்து இழுத்து கொண்டு வருவார். கொண்டு வந்து ஹத்தா யுத்னியஹு அலல் அர்ஷ் இலல் அர்ஷ், அதே போ அவர் அல்லாஹ்வினுடைய அந்த சிம்மாசனத்துக்கு முன்னால் அந்த கொலை செய்தவரை கொண்டு வந்து நிறுத்துவார். கொலை செய்யப்பட்டவருடைய அந்த முகங்களிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த உலகத்தில் கொலை செய்தவர்கள் யார் என்று வெளியாகாமல் இருக்கலாம். அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தப்பிக்கலாம், அல்லது இவர் தற்கொலை செய்துவிட்டார் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் மறுமை நாளிலே அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அவர்கள் தப்பிவிட முடியாது. கொலை செய்யப்பட்டவருக்கு ஒரு அதிகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான், கொலை செய்யப்பட்டவருக்கு ஒரு அறிவை அல்லாஹு தஆலா கொடுப்பான். தன்னை கொலை செய்தது யார், தன்னுடைய இரத்த விடயத்திலே வரம்பு மீறியவர் யார் என்ற அறிவை அல்லாஹ் கொடுப்பான். அவர் தன்னை கொலை செய்த நபரை தேடி பிடிப்பார், தேடி பிடித்து அவருடைய நெற்றி முடியையும் தலையையும் பிடித்து இழுத்து கொண்டு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த நேரத்தில் இவர்தான் கொலையாளி, இவர்தான் இவரை கொலை செய்தவர் என்கின்ற விடயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்னால் வெளியாகும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. எனவே இந்த கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவருடைய நிலைமை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இப்படி ஒரு காட்சியாக எங்களால் காண முடியும். அதே போன்று மோசடிக்காரர்கள் என்று ஒரு சிலர் இருப்பார்கள் இந்த உலகத்திலே. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளிலே மோசடி செய்திருப்பார், அல்லது ஒரு அமானிதம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருப்பார், அந்த அமானிதத்திலே அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார், அல்லது அவருடைய வாக்குறுதியை ஒரு கூட்டம் நம்பி இருப்பார், அந்த வாக்குறுதியிலே அவர் மோசடி செய்யக்கூடியவராக இருப்பார். இப்படி இந்த உலகத்திலே செய்யக்கூடிய எப்படிப்பட்ட மோசடியாக இருந்தாலும் அந்த மோசடிக்காரர்களுக்குரிய ஒரு தோற்றத்தையும் அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6178வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னல் காதிர யுன்சபு லஹு லிபாஉன் யௌமல் கியாமா فيقال له هذه غدره فلان بن فلان فلان. அதாவது இந்த மோசடியிலே ஈடுபட்டவர்களுக்கு மறுமை நாளில் அவர்களுடைய பிற்பகுதியிலே ஒரு கொடி நாட்டப்படும். அந்த கொடியை எல்லா மனிதர்களும் பார்ப்பார்கள். அந்த கொடியிலே எழுதப்பட்டிருக்கும் இன்னாருடைய மகன் இன்னாருடைய இந்த மோசடி என்று அதிலே தெளிவாக அந்த கொடியிலே போடப்பட்டிருக்கும். எல்லா மனிதர்களும் அதனை அவதானிப்பார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே யாருடைய பிற்பகுதியிலே கொடி கட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய பெயர்களும் அதிலே போடப்பட்டு அவர்கள் என்ன என்ன மோசடிகளிலே ஈடுபட்டார்கள், என்ன என்ன விடயங்களிலே அவர்கள் பிழையாக செயல்பட்டார்கள் என்பதை அந்த கொடியிலே தெளிவாக வரையப்பட்டிருக்கும். அந்த கொடியை உடையவர்கள் யார் என்பதை மறுமை நாளிலே எங்களால் அடையாளம் காண முடியும். அதேபோன்று இந்த மோசடிகளில் இந்த பொறுப்புகளில் பிழையான திருட்டு வேலைகள் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களும் மறுமை நாளிலே தாங்கள் திருடிய அந்த பொருளோடு வருவார்கள் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1833வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஸ்தஅமல்நாஹு மின்கும் அலா அமலி, உங்களில் யாரை நாங்கள் ஒரு வேலைக்கு பொறுப்பாக ஆக்கினோமோ பக்கத்தமன அவர் எங்களுக்கு காட்டாமல் ஒரு ஊசியை அவர் மோசடி செய்திருந்தாலும் அதனை அவர் மறுமை நாளிலே கொண்டு வருவார். ஊசியாக இருந்தாலும் சரி, அதற்கு அதனை விட மேலதிகமான பெரிய பெருமதியான ஏதாவது ஒரு பொருளை அவர் மறைத்திருந்தாலும் அவர் மறுமை நாளிலே அதனை கொண்டு வருவார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலைமையில் உங்களில் யாரையும் நான் சந்திக்க கூடாது. எனவே இப்பொழுதே நான் உங்களுக்கு இதனை உணர்த்துகிறேன், மறுமை நாளில் யாரும் தான் பொறுப்பாக இருந்து தான் மறைத்து வைத்திருந்த அந்த பொருளை கொண்டு வந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. எனவே இந்த உலகத்திலேயே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த சபையிலே அன்சாரி தோழர்களிலே ஒரு மனிதர் எழுந்தார். அவருடைய நிறம் கருப்பாக இருந்தது. அவரை இப்பொழுதும் நான் பார்ப்பது போன்று இருக்கிறது என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார். சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் ஒரு அமானிதத்தை பொறுப்பாக தந்திருக்கிறீர்கள், எனவே அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அந்த பொறுப்பை செய்ய முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் சொன்னார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீ ஏன் இப்படி சொல்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுதுதான் நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீர்கள். யாராவது ஒருவரிடத்திலே நாங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பிலே உள்ள ஒரு பொருளில், ஊசி போன்ற ஒரு பொருளில் அவர் மோசடி செய்திருந்தாலும், அதனை அவர் திருடி இருந்தாலும், அதனை மறுமையினாலே கொண்டு வருவார் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனவே இந்த பொறுப்பை என்னால் செய்ய முடியாது, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே செய்தியை மீண்டும் சொன்னார்கள், உங்களில் யாருக்கு நாம் பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பிலே நீங்கள் மோசடி செய்திருந்தால் அந்த பொருளை நீங்கள் கொண்டு வருவீர்கள். அந்த பொருளை நீங்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு, அதாவது இந்த உலகத்திலே உங்களுடைய கையிருப்பிலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எங்களிடத்திலே ஒப்படைத்ததற்கு பிறகு, நாங்கள் எதனை கொடுக்கிறோமோ அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், நாங்கள் எதனை தடுத்துக் கொள்கிறோமோ அது உங்களுக்கு கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் மோசடி செய்தால் அதை மறுமை நாளிலே கொண்டு வருவீர்கள் என்பதை மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பொறுப்பை சுமந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பொறுப்பு சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலே சேரக்கூடிய பணங்கள், அதிலே சேரக்கூடிய வசூல்கள், அது சம்பந்தமான என்ன என்ன விடயங்கள் இருக்கிறதோ அதனை அவர்கள் சரியான முறையிலே நேர்த்தியாக அவர்கள் கையாள வேண்டும். அதிலே அவர்கள் மறைவு செய்யக்கூடாது, அதிலே அவர்கள் திருட்டு செய்யக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதே போன்று இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதிகமான வழக்கு விசாரணைகள் எதிலே நிகழ்கிறது என்றால் இந்த பூமி காணி சம்பந்தமான விடயங்களிலே நிகழ்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். காணிகளிலே மோசடி செய்கிறார்கள், அயலவர்களுடைய காணியை சுவீகரித்துக் கொள்கிறார்கள், அதிலே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அவர்களுடைய அந்த விடயம் மறைக்கப்படலாம், அல்லது அதற்கு அவர்கள் ஒரு திருட்டுத்தனமான ஒரு சீட்டை ரெடி பண்ணி அவர்கள் இந்த உலகத்திலே அதனை காட்டலாம், இது எனக்குத்தான் என்று அவர்கள் வழக்குகளிலே அதனை நிரூபிக்கலாம். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய அந்த மைதானத்திலே அது நிச்சயமாக அது சரியாக அவருக்குரியதாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும், இல்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே மாட்டிக்கொள்வார். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 2452வது இலக்கத்திலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. மன் ظلم من الارض شيئا تبقه من سبع ارض. யார் அடுத்த மனிதருக்கு போய் சேர வேண்டிய காணியில் ஒரு சான் அளவு அல்லது ஒரு முழம் அளவு அவர் அநியாயம் செய்தாலும் அதனுடைய அந்த காணியின் அளவு, அதிலே இருக்கக்கூடிய மண்ணின் அளவு அவர் சுமத்தாட்டப்படுவார். எதுவரை என்றால் அதே மண்ணை போன்று 7 மடங்கு, இன்னும் சில அறிவிப்புகளிலே 70 மடங்கு அவர் அதிகமாக சுமத்தாட்டப்படுவார். அதனை சுமந்து கொண்டு மறுமை நாளிலே அவர் வருவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இப்படி பெரும் மண் குவியல்களை சுமந்து வரக்கூடியவர்களை மறுமை நாளிலே மனிதர்கள் அடையாளம் காணுவார்கள். இவர் பூமியை திருடி இருக்கிறார், காணியிலே இவர் மோசடி செய்திருக்கிறார், அடுத்தவருடைய காணியிலே இவர் அபகரிப்பு செய்திருக்கிறார் என்பதை மஹ்ஷர் மைதானத்திலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் அறிந்து கொள்வார்கள். அந்த மக்களுக்கு முன்னால் அவர் அந்த பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணின் அளவை விட 70 மடங்கு அதிகமாக சுமத்தப்பட்டு அதனை சுமக்க முடியாத பாரத்தோடு சிரமத்தோடு அவர் கொண்டு வருவார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் 50,000 வருடங்கள் அளவு நீளமான அந்த நாளில் மனிதர்கள் இவ்வாறான தோட்டங்களிலே, இவ்வாறான அமைப்புகளிலே வருவார்கள். இந்த எந்த விதமான பிழையான தோட்டங்களோடும் நாங்கள் மறுமை நாளில் அல்லாஹை சந்திக்க கூடாது, ஏனைய மனிதர்களுக்கு முன்னால் நாங்கள் இழிவடைந்து விடக் கூடாது, ஏனைய மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினால் நாங்கள் இழிவுபடுத்த கூடாது என்றால் இவ்வாறான பிழையான நடவடிக்கைகள், பிழையான செயல்பாடுகள், பாவமான விஷயங்கள், பெரும் பாவமான காரியங்கள் இவைகளிலிருந்து எங்களை நாங்கள் தவிர்த்து ஒரு தூய்மையான அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய ஒரு சிறந்த முஸ்லீமாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ்.